உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ளப் போவது மரவள்ளி கிழங்கு சாகுபடியில் உயிரியல் முறையில் பயிர் பாதுகாப்பு பற்றிய விரிவான தகவல்களை இந்நிகழ்ச்சியில் நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் முனைவர் PS கவிதா அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு பயன்பெறுவோம், வாருங்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி இந்த பதிவில் வந்து நம்ம மரவள்ளி சாகுபடியில் உயிரியல் முறையில் பயிர் பாதுகாப்பு எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஏன்னா இப்போ அதிக அளவில் நீங்கள் வந்து பூச்சிக்கொல்லியும் பூஞ்சாணு கொல்லிகளையும் பயன்படுத்திகிட்டே வரனால நம்மளோட சுற்றுச்சூழல் பாதிப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம இந்த பகுதியில் இதை பற்றி பார்ப்போம். பயிர் பாதுகாப்பில் ரசாயன பூச்சி, பூஞ்சாண மற்றும் நூற்புழு கொல்லிகளின் உபயோகத்தை குறைத்து ஒட்டுண்ணிகள், இறை விழுங்குகள், நன்மை செய்யும் பூசணம் மற்றும் பாக்டீரியா நுண்ணுயிர்களை உபயோகித்து பயிரை தாக்கும் பூச்சிகளையும் நோய் கிருமிகளையும் கட்டுப்படுத்துவதே உயிரியல் முறை பாதுகாப்பு ஆகும். உயிரியல் முறை பூச்சி மேலாண்மை இயற்கையிலேயே நடைபெறுது. செயற்கையாகவும் இதனை நம்ம வந்து ஊக்குவிக்கலாம். இயற்கை எதிரிகளை ஆய்வகங்களில் அதிக அளவில் உற்பத்தி செய்து பயிரில் அவ்வப்போது ரிலீஸ் பண்ணணும். ஒட்டுண்ணிகள், இறை விழுங்கிகள், நோய் கிருமிகள் ஆகியவற்றை பூச்சிக்கொல்லி மருந்துகளைப் போலவே நம்ம பயன்படுத்தலாம். அதாவது இவற்றை அதிக அளவில் பல முறை பயிரில் விடவோ தெளிக்கவோ வேண்டும். அல்லது சில குறிப்பிட்ட காலங்களில் இவற்றை பயிரில் விடுவதால் அவை தானாகவே மறுபெருக்கமடைந்து பூச்சிகளை கட்டுப்பாட்டில் வச்சிரும். பயிர்களை தாக்கி சேதம் விளைவிக்கும் பூச்சிகளுக்கு பகை உயிரினங்கள் இயற்கையிலேயே உண்டு. சில வகை ஒட்டுண்ணிகள், உயிருண்ணிகள், சிலந்திகள், பறவைகள் போன்றவைகளை பயன்படுத்தி பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். பூச்சிகளுக்கு நோய்களை உண்டாக்கும் பாக்டீரியாக்கள், பூசணங்கள், வைரஸ் நச்சுயிரிகளும் பூச்சிகளை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படுகின்றன. இம்முறை பாதுகாப்பானது பயிர் பின்விளைவுகள் இல்லாததும் ஆகும். நன்மை செய்யும் பூச்சிகளை ஒரு முறை ஒரு பகுதியில் வயல்வெளியில் விடப்பட்டு நிலை பெற்றுச்சுன்னா பின்பு தானாகவே பெருகி பரவி தீமை செய்யும் பூச்சிகளை அணைச்சியும் அது அழிச்சிரும். இம்முறை நீண்ட நாட்களுக்கு நிலைத்து நிற்பதும் சிக்கனமானதும் கூட, நமக்கு அதிக செலவு கிடையாது. குறிப்பிட்ட உயிரினம் ஒரு சில குறிப்பிட்ட பூச்சிகளையே தாக்கும் தன்மையுடையது. இந்த ஒட்டுண்ணிகள், இறை விழுங்கிகள் மற்றும் நோய் உண்டாக்கும் நுண்ணுயிரிகளை ஆய்வகங்களில் அதிக அளவில் உற்பத்தி செய்து வயல்வெளிகளில் பயிர்களில் பூச்சிகளை கட்டுப்படுத்த உபயோகிப்பது உயிரியல் பூச்சி முறை கட்டுப்பாடு ஆகும். ஊடுபயிர், வரப்பு பயிர் சாகுபடி செய்வதன் மூலம் நன்மை செய்யும் பூச்சிகளை வயலுக்கு வரவழைத்து தீமை செய்யும் பயிர் பூச்சிகளையும் அழிக்கலாம். இந்த இயற்கை எதிரி பூச்சிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்போது ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிப்பதை தவிர்த்து இயற்கை முறையிலும் உயிரியல் முறையிலும் தாவர பூச்சிக்கொல்லி மருந்துகளை கொண்டும் பயன்படுத்தி பூச்சி தாக்குதலை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கணும். இறை விழுங்கிகள், இறை விழுங்கிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறை விழுங்கிகள் வந்து தீமை பூச்சிகளை விட உருவில் பெரியதாக இருக்கும். ஒரு இறை விழுங்கி அதன் வாழ்நாளில் அதிக எண்ணிக்கையில் இறைகளை விழுங்கும். பயிர் பாதுகாப்பி இறை விழுங்கிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மரவள்ளியில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான அசுவினி, தத்துப்பூச்சி, இலைப்பேன், வெள்ளை ஈ, மாவு பூச்சிகளை இறை விழுங்கிகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. பொறி வண்டுகளில் காக்சினெல்லா, செப்டம் பங்கேட்டா, மெனோகைலஸ், சிம்னஸ் வகைகள் அதிக அளவில் பூச்சிகளை கட்டுப்படுத்துது. கிரைசோபான்ற பச்சை கண்ணாடி இறக்கை பூச்சி அசுவினி, பேன், வெள்ளை ஈ முதலிய பூச்சிகளை பிடித்து தின்று கட்டுப்படுத்துது. நன்மை செய்யும் நுண்ணுயிர் ட்ரைகோடர்மா விருடி என்பது நன்மை செய்யும் எதிர் உயிரி பூஞ்சனமாக இருக்குது. இதை வந்து உயிரியல் முறையில் வாடல் மற்றும் அலர்கள் நோயை ஏற்படுத்துகிற நோய் கிருமிகளை கட்டுப்படுத்துது. இவை பயிரை தாக்கி பூஞ்சானங்களோட வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டது. மண்ணில் ட்ரைகோடர்மா நுண்ணுயிரின் எண்ணிக்கையை நம்ம வந்து பெருக்க அதிக அளவில் இப்பூஞ்சானத்தை தொழு உரத்தோடு கலந்துடணும். இப்போ நம்ம கலந்துடுறோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய நாள் வந்து என்ன பண்ணுவோன்னா அந்த மாதிரி நுண்ணுயிரி பொட்டலங்களை வாங்கிட்டு வந்து அப்படியே வயலில் போட்டுறோம், இல்லைனா வெயில் படுற இடத்துல போட்டுறோம், அது காஞ்சி போயிடும். அது உயிர் இருக்குது. அதை வந்து வெயிலில் காயும்போது என்ன ஆகுனா அதனோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சி போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், எப்போ அதை வந்து பொட்டலங்களை வாங்கிட்டு வந்தாலும் அதை தொழு எருவோட கலக்கி வச்சிட்டோம்னா அது தொழு உறவை உணவாக எடுத்துக்கிட்டு அது நிறைய பெருக்கி அதிக அளவில் இருக்கும். அதை தொழுவெருவோடு நம்ம கலக்கி வச்சுட்டு நல்லா ஒரு மூட்டம் போட்டு ஒரு மாதத்துக்கு வச்சிட்டோம்னா அதிக அளவில் இந்த உயிரி வந்து பெருகிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணோம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோ ட்ரைக்கோடர்மா உயிர் பூஞ்சாணத்தை நன்கு மக்கின 50 கிலோ தொழு எருவோட கலந்து சிறு தண்ணீர் தெளித்து ஈர சாக் போட்டு ஒரு மர நிழலில் மூடி வச்சிடணும். தினமும் கலவையின் மீது தண்ணீர் தெளித்து இருப்பதை ஈரப்பதத்தை வந்து தக்க வைக்கணும். இவ்வாறு செய்வதால் ட்ரைக்கோடர்மா நுண்ணுயிரி வந்து அதிக அளவில் பெருக்கமடைய செய்யும். ட்ரைக்கோடர்மா விருடியின் செயல்திறன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணில் இடப்பட்டவுடன் பயிர்களின் வேர்களை சுற்றிலும் ஆக்கிரமித்து இது பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குது. அதனால் பிற நோய்க்கிருமிகள் பயிருக்குள்ளே நுழைவதை தடுக்குது. இவை வந்து வேரல்கள் நோய்க்கிருமிகளை எதிர்க்கக்கூடிய உயிர் எதிர்பொருள் நொதிகள் ஆகியவற்றை உற்பத்தி செய்யுது. நோய்க்கிருமிகள் மற்றும் பூசண வித்துக்கள் முளைப்பதை தடை செய்து நோய் உருவாக்கும் கிருமிகளையும் பரவாமல் இது தடுத்து அவற்றை செயலெடுக்கவும் செய்யுது. ட்ரைக்கோடர்மா விருடி வந்து எப்படி உபயோகிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைக்கோடர்மாவை இரசாயன உரங்களோடோ வேறு உரங்களோடோ உபயோகித்தல் கூடாது. உரம் போட்ட பின்னரோ அல்லது முன்னரோ அதை யூஸ் பண்ணக்கூடாது. உரத்தோடையும் கலந்து பண்ணக்கூடாது. தாமிர பூசண கொல்லிகளுடனோ அதை சேர்ந்து பயன்படுத்தக்கூடாது. ட்ரைக்கோடர்மாவை விதையுடன் கலந்தோ அல்லது வேரின் அருகிலோ இடுதல் அவசியம். அதே மாதிரி விதையுடன் கலந்து விதைகளை அரை மணி நேரம் நிழலில் உலர வச்சு கூட நம்ம நடவுக்கு எடுக்கலாம். தாவர பூச்சிக்கொல்லிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பூச்சி மற்றும் நோய்களை கட்டுப்படுத்தும் குணம் இயற்கையிலேயே சில தாவரங்களுக்கு இருக்கும். இத்தகைய தாவரங்களில் வேம்பு வந்து முக்கியமான ஒரு தாவர பூச்சிக்கொல்லியாக இருக்குது. வேம்பு மரத்தோட இலைகள், வேப்பங்கொட்டை, வேப்பம் பின்னாக்கு, வேப்ப எண்ணெய் என வேம்பின் பயிர் பாதுகாப்பில் அதிக பயன் தருது. தலையை பசுந்தாலை உரமாகவும் பூச்சி மருந்தாகவும், வேப்பங்கொட்டை கரைசலை வந்து பூச்சி கொல்லியாகவும், வேப்பம் பின்னாக்க வந்து உரமாகவும், யூரியா போன்ற ரசாயன உரத்துடன் கலந்து இட்டு யூரியாவின் பயனையும் அதிகரிக்க செய்யலாம் இந்த வேப்ப புண்ணாக்கு. வேப்ப எண்ணெயை தனியாகவும் இல்லை இதர பூச்சி மருந்துகளோடவும் கலந்து தெளித்து தத்துப்பூச்சி, இலைப்பேன், வெள்ளை ஈ, அசுவினி போன்றவற்றை நம்ம கட்டுப்படுத்தலாம். வேம்பு பூச்சி மற்றும் நோய் மேலாண்மையில் உதவுவதற்காக வேம்பில் காணப்படும் அசாடிராக்டின் என்னும் மூலப்பொருளே இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. வேம்பு பொருட்கள் தெளித்த பயிர்களை பூச்சிகள் உண்ணாமல் வெறுத்து ஒதுக்கி விடுவதால் பயிர் பாதுகாக்கப்படுது. வேம்பு பொருட்களை உண்ணும் பொழுது பூச்சிகளின் வளர்ச்சி பாதிக்கப்படுது. மேலும் பூச்சிகளின் வேம்பு தெளித்த பயிர்களை உண்ணாமல் பசியுடன் இருக்கும் பொழுது எதிரி பூச்சிகள் வந்து இதை தாக்கி சுலபமாக அதை வந்து செயலெழுக்க வச்சிருது. வேப்பம் பருப்பு கொட்டை கரைசல் 5% மற்றும் வேப்ப எண்ணெய் 3% தெளித்து தத்துப்பூச்சி நோய்களை கட்டுப்படுத்தலாம். இவ்வாறு வேம்பு நேரடி பூச்சிக்கொல்லியாகவும் பூச்சிகளின் வளர்ச்சி தடுப்பானாகவும் செயல்படுது. பூச்சிகள் வேப்பம் பொருட்களை எதிர்த்து பெருக முடியாது. வீரியமுடைய வேப்பம் பொருட்கள் விலை மலிவாகவும் கிடைக்கும். வேப்பம் கொட்டைகளை சேகரித்து அவற்றிலிருந்தும் பூச்சிக்கொல்லிகளை நம்ம தயாரிக்கலாம். வேம்பு பூச்சிக்கொல்லிகள் எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வேப்பிலை, வேப்பிலையில் வந்து தலை மணி சாம்பல் சத்து வந்து 2.5, 0.6 மற்றும் 2% அளவில் இருக்குது. அதனால் வேப்ப இலைகளை பயிர்களுக்கு சத்து கொடுக்கிறன. இந்த தலைகளை வந்து நஞ்சை நிலங்களுக்கு அதிகமாக இடலாம். நெல் வயலெல்லாம் பார்த்திங்கன்னா வேப்பந்தலையை வந்து அதிகமாக இட்டு கடைசி உழவில் உழவு செய்ய வேண்டும். வேப்பந்தலையிட்ட நிலத்தில் கரையான் பாதிப்பும் இருக்காது. நூற்புழுவோட தாக்குதலும் வெகுவாக குறைஞ்சிரும். வேப்பம் பருப்பு கொட்டை கரைசல் இதை எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்பம் பருப்பு வந்து 10 கிலோ எடுத்துக்கணும். தண்ணி வந்து 200 லிட்டர், ஒட்டும் திரவம் வந்து 200 மில்லி, காதி சோப்பு ஒரு 100 கிராம். 10 கிலோ வேப்பம் பருப்பை நல்லா இடித்து தூளாக்கிட்டு ஒரு சாக்கு துணியில் ஒரு முடிச்சாக கட்டி 100 லிட்டர் தண்ணியில் சுமார் 12 மணி நேரம் அந்த மூட்டையை ஊற வைக்கணும். பிறகு இந்த தண்ணியை நம்ம வடிகட்டணும். வடிகட்டிய வேப்பங்கொட்டை சாரோட 100 லிட்டர் தண்ணி சேர்த்து 200 மில்லி லிட்டர் ஒட்டு திரவத்தை சேர்த்து நன்றாக கலக்கிட்டு இதை அப்படியே வந்து 200 லிட்டர் கரைசலாக நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு செடிகள் மேலே தெளிக்கலாம். வேப்பெண்ணெய் கரைசல் 3% எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரவள்ளியை தாக்கிற சாருறிஞ்சும் பூச்சிகள், புழுக்கள், வண்டுகள் மற்றும் சாம்பல் நோய், மஞ்சள் தேம்பல் முதலியவைகளை கட்டுப்படுத்த வேப்பெண்ணெய் கரைசல் பயன்படுது. ஒரு ஏக்கருக்கு தேவையான 3% வேப்பெண்ணெய் கரைசலை தயாரிக்கிறதுக்கு 200 லிட்டர் தண்ணி தேவை. இந்த தண்ணீருக்கு 4 மில்லி லிட்டர் டீப்பால் அல்லது 200 கிராம் காதி சோப்பு தூளை 5 நிமிடங்கள் கலந்து நன்றாக கலக்கணும். இதுக்கப்புறம் 6 லிட்டர் வேப்பெண்ணெயை சேர்த்து குச்சியால் நன்றாக கலக்கி விடணும். அதாவது 1 லிட்டர் தண்ணீருக்கு 30 மில்லி வேப்பெண்ணெயை சேர்த்து கலக்கணும். அதுக்கப்புறம் தான் இதை வந்து நம்ம எடுத்துக்கணும். வேப்பம் பின்னாக்கு சாறு இதை எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்பம் பின்னாக்கு 20 கிலோ, தண்ணீர் வந்து 200 லிட்டரு, ஒட்டும் திரவம் வந்து 400 மில்லி. வேப்பம் பின்னாக்கை இடித்து தூளாக்கி ஒரு சாக்கு துணியில் முடிச்சா கட்டி தண்ணீரில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மூட்டையை எடுத்துட்டு ஒட்டும் திரவம் அல்லது காதி சோப்பை சேர்த்துட்டு ஏக்கருக்கு 200 லிட்டர் தேவைப்படும். இதன் மூலம் சாறு உறிஞ்சும் பூச்சிகளையும் அந்து பூச்சிகளையும் குறைக்கலாம். வேப்பம் பின்னாக்காக இடும்போது ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ வேப்பம் பின்னாக்கை இடித்து நன்றாக தூளாக்கி அவற்றை கடைசி உழவின் போது வயலில் தூவி மண்ணோடு கலந்து செய்யணும். செடிகளுக்கு தனியாக இடும்போது மண்ணின் வேர்பாகத்துக்கு அருகில் வேப்ப மின்னாக்கு தூளை தூவி மண்ணுடன் நன்றாக கலக்கணும். வேப்ப மின்னாக்கை இட்டவுடன் தண்ணீர் உடணும். இவ்வாறு செய்வதால் பொதுவாக சாருறிஞ்சும் பூச்சிகளை 30-45 நாட்களுக்கு கட்டுப்படுத்தலாம். மேலும் மண்ணில் உள்ள நன்மை பயக்கும் நுண்கிருமிகள் நன்கு வளரும் உதவுகிறது. பயிரின் நோய் கிருமிகளான வாடல் நோய், வேரழுகல் நோய் காரணிகள் இதனால் அழிக்கப்படுது. இப்போ வந்து நம்ம உயிரியல் முறையில் இதெல்லாம் பார்த்தோம். முக்கியமாக இப்போ மரவள்ளியில் வந்து நம்ம கடந்த ஒரு 3-4 வருடமாக மாவுப்பூச்சி தொந்தரவு தான் நமக்கு அதிகமாக காணப்பட்டு வருது. இந்த மாவுப்பூச்சியை வந்து கட்டுப்படுத்த என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விதைக்கரணை தேர்வு செய்யும்போது மாவுப்பூச்சி தாக்கப்படாத விதைக்கரணைகளை நம்ம தேர்வு செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லி அல்லது பூஞ்சான கொல்லி இல்லை வேப்பசாறு உயிரியல் முறையில் வந்து அந்த விதைக்கரணைகளை வந்து தேர்வு செஞ்சு அதை வந்து கரணை நேர்த்தி செஞ்சு நம்ம நடவு செய்யணும். அதே மாதிரி வயலில் எப்போ மாவுப்பூச்சி கொஞ்சமாக நம்ம பார்த்துட்டோமோ அப்போவே அந்த கிளைகளை வந்து அகற்றி அதை வந்து வயலுக்கு வெளியில் கொண்டு போய் அதை நம்ம எரிச்சிடணும். இல்லைன்னா அந்த ஒரு 2-3 நாள்லேயே அந்த மாவுப்பூச்சியோட உற்பத்தி வந்து அதிகமாயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவுப்பூச்சி தாக்காத எதிர்ப்பு ரகம் உள்ள ரகங்களை வந்து தேர்வு செஞ்சு நம்ம நடலாம். அதுவும் நம்மளால் பண்ண முடியல, அந்த ரகங்கள் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா, மாவுப்பூச்சி தாக்கம் இருந்ததுன்னா அந்த தாக்கப்பட்ட பகுதியை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் வேளாண்மை அறிவியல் நிலையங்களில் இப்போ வந்து அதுக்கு வந்து ஒட்டுண்ணி வந்து தயாரித்து கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கு. அப்போ அந்த இலைகளை வந்து தாக்கப்பட்ட இலைகளை கொண்டு போனீங்கன்னா என்ன மாதிரி மாவுப்பூச்சியை வந்து தாக்கப்பட்டிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு எதிர் ஒட்டுண்ணியை வந்து தயாரிச்சிட்ருக்காங்க. முக்கியமாக மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்தில் இந்த ஒட்டுண்ணி தயாரிக்கப்பட்டு வருது. இதை வந்து நீங்கள் ஒட்டுண்ணியை வாங்கிட்டு வந்து நீங்கள் வயலில் வந்து அதை அந்த ஒட்டுண்ணியை வெளியிட்டிங்கன்னா அந்த ஒட்டுண்ணி இந்த மாவுப்பூச்சியை போய் உணவாக உட்கொண்டு அதுக்கப்புறம் அந்த மாவுப்பூச்சி பரவலை வந்து தவிர்த்துரும். ஸோ இந்த மாதிரி உயிரியல் முறைகள்லாம் நீங்கள் பயிர் விளைவிக்கும் போது நீங்கள் வந்து கடைபிடித்து நல்ல மகசூல் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது மரவள்ளி கிழங்கு சாகுபடியில் உயிரியல் முறையில் பயிர் பாதுகாப்பு பற்றிய தகவல்களை முனைவர் PS கவிதா அவர்கள் இந்நிகழ்ச்சியில் நம்முடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். இத்தகவல்கள் மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.